ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் நாம் கடந்த வகுப்பில் சித்திர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயத்தில் 149 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 149வது ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, தர்க்கவாதிகள் வந்து பல தரிசனங்கள் அடிப்படையில் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க எப்படிப்பட்ட தர்க்கங்கள் பண்ணாலும் அது வேதத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு ஸ்ருதியை அனுபவமாக கொண்டு தர்க்கம் பண்ணால் வேதாந்திகள் வந்து தர்க்கத்துக்கான விளக்கங்களை முன்னின்று கொடுக்கலாம். ஆனால் அவங்க சொந்த கருத்துக்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு அதுக்கான தர்க்கத்தை அவங்க நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா அதை நம்ம தர்க்கமாக பார்க்கறதில்ல, குதர்க்கமாக தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து சாஸ்திரத்திலிருந்து விஷயமும் இல்லை, கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதை ஏற்க முடியாதுங்கிற மாதிரி மறுப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறத ஸ்லோகம் 149 பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 150வது ஸ்லோகத்தில் தொடர்வோம். அச்சிந்தியா கலியே பாவா ந தான் ஸ்தர்க்கேஷு யோஜயே, அச்சிந்திய ரச்சனா ரூபம் மனசா அபி ஜகத் கலு. இந்த ஸ்லோகம் 150வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையாலும் தர்க்கத்தாலும் ஒரு மனிதன் முழுமையாக அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத நிலையில தர்க்கத்தின் வரம்பிற்குள் அவைகளை அடக்க முயலக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகமே மனதால் கூட முழுமையாக பற்றி கொள்ள முடியாத அற்புதமான அமைப்பை கொண்டதாகும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்கிறார். 150வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அச்சிந்தையா அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. இப்போ சிந்தையா அப்படின்னா சிந்தனை பண்ணுறது, அச்சிந்தியம் என்றால் சிந்திக்க முடியாதது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுது. ஆனால் இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அச்சிந்தியம் அப்படிங்கிறது சிந்திக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்காம, அந்த சிந்தனையால் கூட முழுமையாக வரையறுக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா அதை தான் இந்த ஸ்லோகத்தில் ஆழமாக புரிய வைக்கிறார். அச்சிந்தியா கலு ஏ பாவா ந தான் ஸ்தர்க்கேஷு யோஜயேத் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்முடைய மனம் வந்து ஒரு சில விஷயங்களை உள்வாங்கி புரிஞ்சிக்க முடியறத புரிஞ்சுக்கும், சில விஷயங்களை என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன காரணம் அப்படின்னா, மைண்டினுடைய அப்டேஷனை பொறுத்து தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும் புரியாது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே புரிய வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா, வாத்தியார் வந்து 50 பேருக்கு ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. ஆனால் அதில் 5 பசங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, மீதி 45 பசங்க சரியாக புரிஞ்சிக்கல. அப்போ அந்த 5 பசங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் மார்க் எடுக்கிறான், ரேங்க் எடுக்கிறான். மற்ற 45 பசங்களும் சரியா படிக்கிறது இல்லை, ரேங்க் எடுக்கிறது இல்லை. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்காங்க, மைண்டில் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. அது மாதிரி தான் இங்கேயும் வந்து சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. அந்த சிந்திக்கிறதுக்குன்னே ஒரு தனி சிறப்பம்சம் வேணும், அது புத்திசாலித்தனமும் அதில் அடங்கியிருக்கு. இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து ஒருத்தர் அருமையாக சிந்தனை பண்ணி நல்ல விதமாக அதை முடிப்பார், ஒரு சிலர் விஷயம் வந்து சொதப்புவாங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த சிந்தனை ஆற்றல் வந்து போதுமான திறன் அற்றதாக காணப்படுது இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த சிந்தனையால் முழுமையாக வரையறுக்க முடியாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைத்தன்யம் மாயை பிரம்மம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அந்த பொருள் இருக்கு, அது எப்படி அச்சிந்தைய பொருட்கள் அப்படின்னு நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அது மனதால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் கிடையாது. இப்போ ஒரு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனதால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அது மனம் கடந்து இருக்கிற ஒரு அறிவு. ஆனா அந்த தூய அறிவு பிரகாசிக்கிற ஊடகம்தான் மனம் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு அந்த மனம் கடந்த நிலையை நம்ம அடையும் போதுதான் அந்த அறிவு அனுபவமாகும். ஆனா அந்த அறிவை நம்ம மனதுக்குள்ளேயே ஆராய்ந்து பார்த்து அதை அனுபவமாக்கலாம்னா அது மனதுக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி நிற்கிறதுனால, நான் வேறு அது வேறு அப்படிங்கிற இருமை நிலை அங்கே இருப்பதுனால அது நம்முடைய அனுபவத்துக்கு வராது. இதுதான் விஷயம், இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான விஷயமே. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே இறைவனை தேடுறாங்க, தனக்கு வேறாக இறைவன் இருப்பதாக தேடுறது, ஒரு நாளும் அந்த இறைவனை அனுபவமாக்க முடியாது. தேடும் பொருள் நான் தான், அது நமக்கு புரியணும்ல, அதுக்கு தான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, நான் தான் தர்க்கேசு யோஜயேத் அப்படின்னு ஒரு வார்த்தை. தர்க்கத்துக்கு உரிய இடத்திலே தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும், ஆனால் தர்க்கத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டதை அதன் மூலம் முழுமையாக பிடிக்க முயலாதே அப்படின்னு இங்கே சொல்லிடுறார். அப்போ அதனால் என்ன விஷயம், தர்க்கத்தின் தோல்வி என்று அதை பார்க்க முடியாது, தர்க்கத்தினுடைய இயல்பான எல்லையே அவ்வளவு தான் அப்படிங்கிறதையும் இங்கே புரிய வச்சுட்டார். அச்சிந்திய ரச ரூபம், ரசனா ரூபம் ஜகத்து அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. அப்போ நீங்க பாருங்களேன், இப்போ இந்த சிந்தனைக்கு உட்படாத விஷயமா இது இருக்குது. அப்போ நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம், பார்த்தா நமக்கு ஒரு பிரமிக்கத்தக்க உலகமா தெரியுது இல்லையா? இந்த உலகத்தை வந்து யாராவது அட இவ்வளோதானா அப்படின்னு நினைக்க முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில், அதனால தான் நம்ம உலகத்தை விட முடிய மாட்டேங்குது. ஒவ்வொன்றையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா எப்படி ஒரு விஷயம் ஒவ்வொன்றும் இருக்குது. சூரியனை பாருங்க, அப்படியே பிரமிச்சு போகலாம். சந்திரனை பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொரு படைப்பும், இயற்கையினுடைய படைப்பு, அமேசான் காடுகள், கடல், இது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியமாக நமக்கு தெரியும். அப்படி தான் இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பொருள்களையும் கவனிங்களேன், ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையிலிருந்து வெளிப்பட்ட மரத்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. என்னங்க ஒரு சின்ன விதை கடுகளவு இருக்குது, அதுல பார்த்தா இவ்வளவு பெரிய மரம் வருது, நம்பவே முடியலைங்களே அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மை அதுதானே, அப்படிதான் மரம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் எப்படி உருவாக்குறான், ஒரு துளி விந்துவிலிருந்து மனிதன் உருவாகி இருக்கிறான். அப்ப இது மாதிரி படைப்பினுடைய ஒவ்வொரு உயிர் அணுவிலும் பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு. மனித உடலும் அப்படித்தான். ஏன்னா மனித உடலும் பாருங்களேன் ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த படைப்பு மட்டுமா ஆச்சரியமா இருக்கு, படைக்கப்பட்ட மனிதனுடைய உடம்பும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். ஏன்னா உள்ள கவனிச்சு பாருங்க, ரொம்ப சிக்கலான நரம்பு மண்டலங்கள்லாம் இருக்கு. இப்போ நீங்க அனாட்டமி எல்லாம் மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அனாட்டமி எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா அதுல நரம்பு மண்டலங்கள் மூளையிலிருந்து கிளம்புது, அப்படியே கிளம்பி அந்த முதுகு தண்டு வடத்துல இறங்கி சைடில் அப்படியே பரவி கை கால் வயிறு இருதயம் அப்படி எல்லா பக்கமும் நரம்புங்க வந்து நுண்ணிய நரம்புகள், அப்படியே மயிர்கால்கள் அளவுக்கு நரம்புகள் எல்லாம் இந்த உடம்பு பூரா பரவி அந்த ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் இரத்த ஓட்டங்கள் பரவி இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்க, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நரம்பு மண்டலத்தை கொண்ட மனிதனுடைய படைப்பு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அல்லவா? அப்படிதான் இதெல்லாம் மனித அறிவினால சிந்திச்சு விடை காண முடியாது. இதை மருத்துவ உலகமும் கண்டுபிடிக்கல. இப்போ மருத்துவ உலகம் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பேர் தான் பண்ணுது. அதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்த இப்போ நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஒயரிங்கெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல ஒயர் கட் ஆகிடுச்சு, அப்போ அந்த ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு நரம்பு கட் ஆகிடுச்சு, அந்த நரம்பு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நரம்பு எங்கேருந்து எங்கே போகுதுங்க, அந்த நரம்புடைய பாதைகள் எங்கே பிரியுதுங்க, அந்த பிரிவுக்குள்ள நரம்புகள் எங்கெங்கெல்லாம் ஊடுருவுதுங்கன்னு பார்த்தா மருத்துவமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த மனித உடல் இருக்கு இல்லையா. அது ஏன் நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த மனதின் ஒரு சிக்கலான விஷயம் இதெல்லாம். மனதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு மேல ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மனசு கிடையாது, சக்தி வாய்ந்த புத்தி கிடையாது. அது ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கு, ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக தான் மனித அறிவு மனித புத்தி இருக்கு அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த நிலை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த நிலை புரியாத மனிதர்கள் இதை வைத்துக்கொண்டு தர்க்கமும் செய்கிறார்கள். அப்போ அது மாதிரி தர்க்கத்துல வந்து ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சிக்காம அதை தர்க்கம் பண்ணி அதுக்கான விவரத்தை நம்ம எப்படி பெற முடியும்? நிச்சயமாக பெற முடியாது. அப்ப இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இதெல்லாம் மனதின் வந்து எண்ணற்ற சிந்தனைகள், மனம் வந்து உருவாக்குகின்ற எண்ணற்ற சிந்தனைகள் அப்படின்னு இங்க சொல்ல வர்றார். இவற்றின் முழுமையான மர்மத்தை மனித புத்தியானது முற்றிலும் அடக்கி விட்டது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகம் அச்சிந்தைய ரசனா அப்படிங்கிறாரு. அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அருமையான நம்மால் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த படைப்பு இந்த உலகம் அப்படிங்கிறத மகான்கள் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எடுத்த எடுப்புக்கு இந்த உலகத்தை வந்து மித்தியா அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த வெளிப்பிரபஞ்சம், நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய வெளிப்பிரபஞ்சம் இது வரைக்கும் விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்க முடியல, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல. ஆனா உண்மையா நாமளே ஒரு பிரபஞ்சம் தான். இந்த வெளிப்பிரபஞ்சம் என்பது நம்முடைய புலன்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கிற சூரியன் சந்திரன் எல்லாமே நமக்கு வேறாக இருப்பது போல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன உண்மை தெரியுமா, ரொம்ப டெப்த்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய அறிவுல இந்த உலகம் வெளியே தெரியறது எல்லாமே நீங்க இருக்கிறதுனால தெரியுது. அப்ப உண்மையான பிரபஞ்சமே நீங்க தான், இந்த பிரபஞ்சமே நீங்க தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்காததுனாலதான் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கதான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் டுவாலிட்டி, துவைதம் என்று பெயர். ஏன்னா நாம் வந்து எதை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அல்லது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுவே நாம் தான், அது நாம் தான் என்று நாம் அறியாத அஞ்ஞானத்தினாலே அறியாமையினாலே அதை நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க அச்சிந்தைய ரசனா அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் என்பது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ரசனை. ஏன்னா சிந்தையம்னா சிந்தித்தல், அச்சிந்தயம்னா சிந்திக்கவே முடியாத ஒரு ரசனையா இந்த உலகம் இருக்குதுப்பா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இங்க அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான நுட்பம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இப்ப இது வந்து அறியவே முடியாது, ஆகவே நீ ஆராயவே வேண்டாம் அப்படின்னு அத்வைத வேதாந்தம் சொல்லுதா? கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன், இது வந்து ஜெகன் மித்தியான்னு தான் சொல்லுதே தவிர ஜெகன் அசத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நீங்க வேதாந்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன் வேதாந்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம்? எங்க உலகம் அசத்தியம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அசத்தியம்னு சொல்ற நீங்க யாருங்க? நீங்களே அசத்தியமான பொருள் தானே அப்படின்னு நம்ம அப்படியே ஒட்டுமொத்தமா அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா வேதாந்தம் அசத்தியம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை. பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்தியாங்குது. அப்ப பிரம்மம் மட்டும் இருக்குது, ஆனா இந்த உலகமும் அந்த பிரம்மத்தின் இருப்பிலே தோன்றுகிறது. தோற்றம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுக்குது பாருங்க. இந்த பாயிண்ட நீங்க மறந்துட கூடாது. அதாவது அத்வைத வேதாந்தத்துல வர்ற நீங்க வந்து உலகம் இல்லை என்று முடிவு செய்து விடக்கூடாது. அதனால உலகமே இல்லை, உலகமே நமக்கு அறிய முடியாத விஷயம், அதனால இது மாய அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து இந்த மாயை எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் வந்து மாயை வந்து ஆராய்ந்து பார்க்கிறோம், மாயை வந்து ஏன் மதிமயக்கத்துக்கு உட்படுறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் மாயைன்னு கேட்ட உடனே அது ஏதோ ஒரு வேண்டாத பொருள் மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னுமே நிறைய பேர் வந்து இதுல பக்குவம் அடையாததுனால, இந்த பாடத்திட்டங்கள்ல பக்குவம் அடையாததுனால இந்த உலகே மாயம், இங்க எல்லாமே மாயம், நான் எதை போய் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த உலகம் மாயைன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் உதறிட போறோம். அப்போ மனதளவில் எல்லாத்தையும் உதறிட்டு நம்ம எங்கேயோ சாமியாரா போயிடலாம் அல்லது இமாலயா போயிடலாம் ரிஷிகேஷ் போயிடலான்ட்டு நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த உலகம் மாயை அப்படின்ட்டு முடிவெடுத்து அப்படி போகிறாங்க. சரி அப்படி போயிட்டாங்களா, மாயை தானே, இங்கே இருந்தா தானே மாயை. இப்போ ரிஷிகேஷோ இமாலயாவோ போயிட்டா மாயை இல்லாமல் போயிடுமா? அங்கேயும் மாயை இருக்கும் இல்லை, ஏன்னா மாயைன்னா எல்லாமே மாயை தானே. அப்போ அங்கே போய் மட்டும் என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல பார்த்தீங்களா. அங்கே போய் அவங்க அங்கே வாழ்கிற வாழ்க்கை தான் என்னமோ உண்மைங்கிற மாதிரியும், இங்கே பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்கிற வாழ்க்கை வந்து பொய்ங்கிற மாதிரியும் அவங்க மைண்டு ஒரு முடிவு எடுக்குது பாருங்களா, அங்கே தான் மாட்டுறாங்க. அதனால இங்கே ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாயை என்பது மனதில் தோன்றுகிற ஒரு தோற்றம், அது தோற்றம் என்று நீ தெரிந்து கொண்டால் நீ எங்கே வேணால் வாழலாம்ல. தோற்றம்னு தெரிஞ்ச பிறகு நான் ரிஷிகேஷில் தான் வாழ்வேன் அப்படின்னு அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? பத்ரிநாத்தில் தான் நான் வாழ்வேன் அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? காசியில் தான் இருப்பேன்னு சொல்லணுமா? வேண்டியதே இல்லை. நீங்கள் சந்தக்கடையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஹிமாலயாவில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இமயமலையில் ஒரு பகுதியில் நீங்கள் தவம் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அந்த சந்தோஷம் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். அது நீங்க வெளியே தேடி பிடிக்கிற விஷயம் கிடையாது. அதனால மாயை என்பது அறியவே முடியாது, ஆராயவே வேண்டாம் அப்படிங்கறத இங்க சொல்ல வரலப்பா, மாறாக ஆராய்ந்து பார். அதே சமயம் அந்த மாயை புத்திக்கு, உன்னுடைய புத்திக்கு எல்லைக்கு உட்பட்டது என்பதை மறந்து விடாதே அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம அரைந்து பார்க்கும் போது எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய புத்திக்கு உட்பட்ட ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆராய்ச்சியின் முடிவில் இந்த புத்திசாலித்தனம் எதனிடத்தில் தலைவணங்க வேண்டும் தெரியுமா? ஸ்ருதியின் இடத்திலே, வேதத்தின் இடத்திலேங்கிறது இங்க அழகா சுட்டி காட்டுறார். இந்த ஸ்லோகம் வந்து எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச்சிந்திய ரசனாரூபம் மனச அபிஜகத் கலு அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. நிச்சயமாக உலகம் நிச்சயமாக மனிதனால் கூட, மனித புத்தியினால் கூட முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நான் என்னால தெரிந்து கொள்ள முடியலையே, அப்ப எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம மனித அறிவுல இருந்து ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும் போதுதான் இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்க, நீயா ஆராய்ச்சி பண்ணினா உனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால வேத பிரமாணத்தை நீ கையில் எடுத்துக்கோ, இந்த படைப்புக்கு யார் ஆதாரமாக இருக்கிறாரோ அவரால் கொடுக்கப்பட்டதுதான் ஸ்ருதி, வேதம். எப்படிங்க நான் இது எந்த அடிப்படையில நம்புறதுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நவீன உலகத்தோடவே கம்பேர் பண்ணுவோமே. இப்போ ஒரு மொபைல் போன் நீங்க போய் கடைவீதியில வாங்குறீங்க, நோக்கியாவோ இல்லை வேற ஒரு சோனி எரிக்சனோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ நீங்க சோனி எரிக்சன் வாங்கின உடனே அந்த மொபைல் போன் பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிட்டீங்களா, புது மாடல் எடுத்துட்டீங்க. அப்போ அதுக்குண்டான ஆப்ரேட்டிங் மேனுவல் கூடவே கொடுப்பாங்க. அந்த சோனி எரிக்சன் வாங்கும் போதே ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் கையில கொடுப்பான். நீங்க உடனே அந்த மொபைல் போனை பார்த்துட்டு அருமையா இருக்குன்ட்டு அப்படியே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த பட்டன் எங்க வருது, எந்த ஆப்ரேட்டர் எப்படி பண்றது, இதுல என்னென்ன மெனு இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒன்னும் புரியாது. தலைக்கால் புரியாம இருக்கும் அந்த போன் பாத்தீங்கன்னா. அப்ப உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த போனோடவே சேர்ந்து ஒரு மேனுவல் கொடுத்துருப்பான். இந்த போன்ல உள்ள போய் என்னென்ன செய்யணும், எப்படி பேட்டரி இன்செர்ட் பண்ணணும், எப்படி போனை ஆன் பண்ணணும், இதுதான் ஆன் சுவிட்சு, இதுதான் வால்யூம் சுவிட்சு அப்படின்னு அங்கே எல்லாம் ஒரு டயக்ராம் போட்டு அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதில் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அதில் எல்லாம் போட்டிருப்பான். இப்போ நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்து அழகாக அந்த பொறுமையாக அந்த மேனுவலை படித்து பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா அழுத்தி பார்த்துட்டு, ஓ இது இந்த பட்டன் அழுத்தினா இப்படி வேலை செய்யுது, ஓ இந்த ஆப்ஷன் வந்தால் இது இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் டைரெக்டாக புரிஞ்சிக்க முடிஞ்சுதா? இல்லை. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பயன்பட்டது, ஆப்ரேட்டிங் மேனுவல். அதே மாதிரி இங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு படைப்பை உருவாக்கிய அந்த பரமாத்மா ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவலை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை இயக்குவதற்கான ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கு, அதுதாங்க ஸ்ருதி, வேதம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, அந்த போனை வாங்கிட்டு ஆப்ரேட்டிங் மேனுவலை படிக்கிறதே கிடையாது. அந்த போனை வாங்கிட்டு அவசர புத்தி நமக்கு, ஆடா அதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம் பாரு, இப்ப இந்த பட்டன் அழுத்துறேன் பாரு அப்படின்னு அந்த பட்டனை டப்புக்கு இப்ப அழுத்தி ஆன் பண்ணி இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ண தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அந்த போனை நீங்க ஃபுல்ஃபில்லா யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பட்டன் அழுத்திக்கிட்டு வர்ற போனை அட்டன் பண்ணிக்கிட்டு அல்லது நாலு பேரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆப்ரேட்டிங் மேனுவலை ஓப்பன் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா சிஸ்டம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, அதுல எப்படியெல்லாம் நீங்க இந்த பட்டன் அழுத்துறதுனால என்ன ஆப்ஷன்ஸ் கூடுதலா நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும், அதுல எப்படி மீட்டர்ஸ் இருக்கு, அதுல எப்படி கல்வான மீட்டர் வச்சிருக்கிறோம், அதுல எப்படி கால்குலேட்டர் வச்சிருக்கோம், அதுல எப்படி இன்னும் சில அடிஷனல் மீடியா பிளேயர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அந்த போனுடைய மேனுவலை படிக்க படிக்கத்தான் அதை உள்ள இருக்கிற டெக்னிக்கல் எல்லாம் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சும்மா வர்ற போனை அட்டன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ருதியை படிக்கிறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, அவசரமான இந்த உலகத்துல அப்படியே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ட்டு சராசரியா வாழ்க்கையை மற்றவனை பார்த்து பார்த்து வாழ்ந்துகிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க வந்து அதுதான் அறகுறை அறிவோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு மனித அறிவுக்குட்பட்ட எல்லையில உன்னுடைய புத்திசாலித்தனத்துல ஓரளவுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீ முழுமையா இந்த பிரபஞ்சம் எப்படி மித்தியாவா இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நான் யார், இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆதாரமான ஸ்ருதி நமக்கு பிரமாணமாக இருக்க வேண்டும், வேதம் பிரமாணமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு அதை பற்றி தெரியாது, இந்த உலகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வே மாயம், உலகமே மாயம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி சன்னியாசம் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ஒண்ணுமே வேண்டியது இல்லையா, உலகத்துல எல்லாம் ஒன்று மற்றதான, பற்றே இல்லை, அது எல்லாத்தையும் நான் பற்று விட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பற்று விட்டுட்டு பரதேசியா இமயமலை அடிவாரத்துல போய் அங்க என்னத்தை பற்றிக்கிட்டு இருக்கிறான் நீங்க கவனிச்சு பாருங்கண்ணே. அங்க போய் அவன் என்ன பற்றுவான்னா உத்ராட்சத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், உத்ராட்சத்தை பற்றிக்கிட்டு இருப்பான். அங்க ஏதாவது ஒரு எங்க இடத்துல இந்த சாப்பாடெல்லாம் போடுறாங்க, நல்ல ஹோட்டல் எங்க இருக்கு, அல்லது இலவசமா இந்த பண்டாரான்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து உணவு இலவசமா கிடைக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கு, சன்னியாசிகளுக்குன்னே சோறு போடுற இடம். அப்ப அங்க போய் சாப்பிடலாம், அதுல இந்த பண்டாரால சாப்பிட்டா பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கு, அந்த பண்டாரால கொஞ்சம் சுமாரா தான் போடுறான் அப்படின்ட்டு இடத்த மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற சாமியார்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் இங்க பற்றற்ற நிலையா, காவி மேட்டையை மட்டும் கட்டிக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து பற்றற்ற நிலை ஆகாது. பற்றற்ற நிலை என்பது இங்க எது உண்மை எது பொய் என்பது புரிந்துவிட்டால் பற்றுவதற்கு இரண்டாவது பொருள் இல்லை. பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு, அவ்வளவுதான், இருப்பது இருப்பு மாத்திரம்தான், இறைவன் மாத்திரம்தான், அது என்னுடைய சுய அறிவில் பிரகாசிக்கிறது. அப்ப என்னுடைய சுய அறிவில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நான் தனியா பற்றுவதற்கு எனக்கு வேறாக இருந்தால்தானே நான் பற்றுவதற்கு, அது என்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு புரிய வருதோ அவங்க கிட்ட எங்கிருந்து விருப்பு வெறுப்பு வரும், அவங்க கிட்ட இருந்து எங்கிருந்து பற்றுவதற்கு இரண்டாவது பொருள் இருக்கும், அதுல இது நல்லது இது கெட்டதுங்கிற இருமைகள் எங்க உண்டாகும், அதுல நிறைய படைப்புல இது சிறந்தது இது தாழ்ந்தது இந்த இது உயர்ந்த ஜாதி இது தாழ்ந்த ஜாதி அப்படி இப்படின்னு சொல்றதுக்கான இருமைகள் எங்க அங்க வெளிப்படும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த தெளிவு இந்த ஞானம் தான் ஸ்ருதியின் மூலமாக கிடைக்கிறது, இது நீங்க வேற எந்த வழியிலும் பெற முடியாது. ஏன்னா இந்த தெளிவு இந்த ஞானம் வந்து வேதாந்த சாஸ்திரத்தை வேதத்தை படிப்பதனால் மட்டும்தான் உணர முடியுமே தவிர வேறு நீங்க தனிப்பட்ட முறையில என்ன ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க சுய அறிவுல நானே கண்டுபிடிக்கிறேன் நானே மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்ட்டு நீங்க முயற்சி எடுத்தாலும் அது உங்களுடைய புத்திக்கு உட்பட்ட ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு எல்லைக்குள்ளதான் அது உங்களுக்கு புரியுமே தவிர அதுக்கு மேல உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப இதுக்கான ஒரு ஓமானம் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கு, அந்த கடலை எடுத்து ஒரு சின்ன டம்ளர்ல அடைக்கிட முடியுமா, எப்படி அடைக்க முடியும், முடியாது. அப்போ அது சாத்தியமே இல்லை. அப்ப அதனால கடலே இல்லைன்னு சொல்லிட முடியுமா, அந்த டம்ளருக்குள்ள அடங்க அதனால கடலே இல்லைன்னு சொல்லிட முடியுமா, அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப அது மாதிரிதான் இங்க நம்ம எல்லையற்ற அந்த பேரறிவை பரமாத்மாவை பரபிரம்மத்தை மனதால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதனாலே பிரம்மமே இல்லை இறைவனே இல்லை என்று சொல்ல முடியுமா, அப்படி சொல்றாங்கல்ல நிறைய பேர் வந்து புரியல. கடவுளே இல்லைங்க, எதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்க கடவுள் ஏதப்பா பூதம் ஏதப்பா கடவுளே கிடையாது அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் பகுத்தறிவுவாதிகள் இப்பெல்லாம், ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கடவுளே இல்லைங்கிறது. அப்ப அதனால கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தான் இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் படி பகுத்தறிவுவாதி, அவர் மிக பெரியவர். ஆனா இங்க ரிஷிகள் எல்லாம் ஒன்றத்துக்கு ஆகாத மனிதர்கள் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும், ஏன்னா அப்படித்தான இன்றைக்கு மக்களிடத்துல உண்மையான பெரியவங்க யாரு போலியான பெரியவங்க யாரு அப்படிங்கிறத மாத்தி திணிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அதுதான் இன்றைக்கு நம்முடைய புத்திசாலித்தனத்தினுடைய பவுண்டரி அப்படிங்கிறது இங்க அந்த காலத்திலேயே மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, அப்படிப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. அப்ப இங்கிருந்து என்ன தெரியுது, மனித அறிவுல இப்படிதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும், இந்த பகுத்தறிவு தான் உனக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா உண்மையா எது சத்தியம் எது நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பகுத்தறிவு வளரவே இல்லை. அதுக்கு பேர் தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்ப எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை பகுத்து பிரித்து பார்க்க தெரியாத மனிதர்கள் எல்லாம் பகுத்தறிவுவாதிகளாகிவிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற மகான்களும் ஞானிகளும் இந்த உலகத்துல மதிக்கப்படாத நிலையில் இருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் இன்றைய சமுதாயம் இருப்பு. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க மைண்ட் எப்படின்னா மிகப்பெரிய கடலை வந்து டம்ளருக்குள்ள அடக்க முடியல அதனால கடலே இல்லைன்னு சொல்ற மாதிரி, கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியல அதனால கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டமும் நம்ம சமுதாயத்துல பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் இங்க நாம இந்த ஸ்லோகத்தின் வாயிலா புரிந்து கொள்ள முடியுது. அது மாதிரி இங்க தர்க்கவாதிகள் எப்படின்னா, அந்த தர்க்கத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டதை அதன் அளவுகோளால் அளப்பதற்கான அளவீடு தெரிய முடியாததை ஒரே அடியாக அளக்க முடியவில்லை என்பதனாலே அது இல்லவே இல்லை என்பதாக வாதிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் வாதம் புரிவது அது தர்க்கமாக ஆகாது, குதர்க்கமாக மாறிவிடும் என்று புரிய வைக்கிறார். அப்ப அதனால இங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆர்குமெண்ட் பண்றதா இருந்தாலும், கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், வேத பிரமாணத்தின் அடிப்படையில வாங்க, வேதத்துல படிங்க, வேதத்துல உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். நீங்களா கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல எங்களால முடியாது. ஏன்னா அது உங்களுடைய சுய கருத்து, உங்களுடைய சொந்த அறிவுல நீங்க உங்க புத்திசாலித்தனத்துல தெரிஞ்சுக்கிட்டேன்னு புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறது இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன நமக்கு எளிமையா புரிய வைக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா, எல்லாவற்றையும் தர்க்கத்தால் முழுமையாக விளக்க முடியாது. அச்சிந்தியமானவற்றை, அதாவது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவற்றை தர்க்கத்தின் எல்லைக்குள் அடக்க முயலக்கூடாது. இந்த உலகமே நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அமைப்பை கொண்டுள்ளது. தர்க்கம் என்பது ஒரு கருவி மாத்திரம்தான், ஆனால் அந்த தர்க்கமே இறுதி முடிவு என்பதாக நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அதனால் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மனித புத்தியை நிராகரிக்கவில்லை, மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் வரையறுக்கிறது. ஆகவே மனித அறிவிலே, மனித புத்தியிலே புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை ஸ்ருதியின் பிரமாணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்குத்தான் மனித பிறவி, அதற்காகத்தான் மனித உடல், அதற்காகத்தான் மனித அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனிதனானவன் தன்னை பற்றியும், தான் பிறந்து வளர்கின்ற இந்த பிரபஞ்சத்தை பற்றியும், இந்த படைப்புக்கு ஆதாரமான ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றியும் அறிய வேண்டுமானால் அதற்கான ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் ஸ்ருதியை கையாள வேண்டும், வேதத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் அவன் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் தன்னை பற்றியும் இந்த இரண்டுக்கும் காரணமான ஆதாரத்தை பற்றியும் அறியவே முடியாது என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதே விஷயத்தை பகவத்கீதை அழகா புரிய வைக்கும். அது பகவத்கீதை படிக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்ம தான் வேகமா படிச்சிருவோம் அல்லது அப்படியே வேற சிந்தனையில படிப்போம். ஆனா பகவத்கீதை அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றேன் பாருங்க. கவிம் பிராண மனுஷாசிதாரம் அனோர் அணியாம் சமணு மஸ்மரே சர்வசிய தாதாரம சிந்திய ரூபம். இங்க என்ன சொல்லுதுன்னா, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அணுவை விட நுண்மையான, அனைத்தையும் ஆளுகின்ற அந்த அரிய பொருளை சிந்தனையால் முழுமையாக பற்றி கொள்ள முடியாது. ஆகவே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை அதற்கான பக்குவத்தை உண்டாக்கி கொண்டு தியானிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம், பகவத்கீதையினுடைய இந்த அருமையான ஸ்லோகம் அச்சிந்தய ரூபம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க புரிய வைக்குது. இதெல்லாம் மகான்கள் வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப அருமையா நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனா அது நம்ம வந்து கொஞ்சம் வேகமா போறதுனால கடந்து போவோம். அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் விவேகத்தால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த 150வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சித்திர தீபத்தினுடைய அடிப்படையில் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றத ஆராய்ந்து பார்க்கணும். அது வேதத்துக்கு பிரமாணமாக இருக்குதா, வேதத்தை மையமாக வைத்து தான் சொல்லப்படுகிறதான்னு கவனிக்கணும். இப்போ வேதாந்திகள் எல்லாம் பகவத்கீதையை எடுத்துக்கிறோம், அது வேதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துக்கு முரணாக பகவத்கீதை கிடையாது. ஏன்னா வேதத்தினுடைய அத்தனை விஷயங்களும் பகவத்கீதையில் இருக்கு. அதை என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு நடையில் அழகா புரிய வைக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாரு உண்மையிலேயே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை எடுத்து தொகுத்தவர் யாருன்னா வியாசர் தான், வேத வியாசர் தான். அது நம்ம இன்னும் ரொம்ப டெப்தா போய் பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு கதாபாத்திரங்கள் தான். அதாவது உங்களுக்கு மகாபாரதமே வந்து வேத வியாசரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை தான் வந்து விநாயகப் பெருமான் எழுதினாரு அப்படின்னு நம்ம புராணங்களில் படிப்போம். அந்த மகாபாரதத்தை வந்து வேதவியாசர் சொல்ல சொல்ல அது விநாயகர் எழுதுறாரு. எழுதிட்டு இருக்கிற அந்த எழுத்தாணி உடஞ்சி போன உடனே அவர் தன்னுடைய தந்தத்தை உடைச்சி எழுதுறாரு அப்படிங்கிறதெல்லாம் புராண கதைகளை நம்ம படிப்போம். அப்போ எதுக்காக அப்படிலாம் கதைகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, சராசரி மனிதன் வந்து எப்படியாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள வரட்டும், அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து சாதாரணமா சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம், கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்டான விஷயங்களை உள்ள கொடுத்தோம்னா அது என்னமோ விநாயகரே வந்து தந்தத்தை உடைச்சு எழுதினாராமா அப்ப அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்து படிப்பானுங்க இல்லையா. அப்படி அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல மக்களை எப்படியாவது இதெல்லாம் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வேத வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதுறார். அந்த மகாபாரதத்தினுடைய அத்தனை கதாபாத்திரங்களும் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை தான் கதை வடிவமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையா நடந்த மகாபாரத போர் கிடையாது, மனதினுடைய போர் அது, மைண்டினுடைய பிளே. அப்ப இந்த மாதிரி மனம் வந்து விளையாடக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ள போய் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் மனசு வேலை செய்யுங்கிறது நமக்கு புரியும். அதுதான் கௌரவர்கள் பாண்டவர்களுடைய கதை. இப்போ பாண்டவருடைய கதையெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத மாதிரி தெரியும். ஒரு மனைவி திரௌபதி, ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு அது. ஏன்னா அவங்க அறகுறையா புரிஞ்சுக்கிட்டதுனால. அதெல்லாம் வந்து நம்முடைய ஐந்து புலன்களும் மனதில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கான கதாம்சங்கள். ஏன்னா இப்போ ஐந்து புலன்கள் சில விஷயங்களை பண்றதுனால மனசு அல்லல் படும். இப்போ அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் போய் சூதாடினதுனால திரௌபதிக்கு தானே சேலையை உருவினானுங்க. இப்போ பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. அவனுங்க போய் சூதாடுறதுக்கு உட்காந்து அந்த ராஜ்யத்தை இழந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி அந்த கதையில வரும். அப்போ உடனே அவங்க பஞ்ச பாண்டவருடைய மனைவி திரௌபதியினுடைய சேலையை உருவுற மாதிரி கதை வருதா? இவங்க பண்ணதுக்கும் திரௌபதிக்கும் என்னங்க சம்பந்தம்? அவ பாட்டு அவ வீட்டில் இருந்தா, இவனுங்க வந்து சூதாடிட்டானுங்க. ஆனா விஷயம் என்ன, ஐந்து புலன்களால் ஆளப்படுகின்ற விஷயத்தினால மனசுதான் கஷ்டப்படும், மனசுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் வந்து இன்டெரக்டா கதைகளை உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா அதை நம்ம ரொம்ப டெப்தா போய் பார்த்தாதான் புரியும். அப்ப இது மாதிரி எல்லாமே ஒரு விஷயத்த ஆழமா மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேத வியாசர் தான் இதெல்லாம் எடுத்து சொல்றாரு, கதைகளா கொடுக்குறாரு. ஏன்னா அந்த புராண கதைகள் எல்லாம் அவர் எழுதி மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்து யாருமே புரிஞ்சுக்கலன்ட்டு அவரு சோகமாயிட்டாருன்னு கூட நான் ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன், அதை பத்தி பேசியிருக்கிறேன். அப்போதான் நாரத மகரிஷி வராரு. அந்த விஷயம்தான் பூம வித்யான்னு ஒரு பகுதியை நம்ம எடுத்து பார்க்குறோம். அங்கே நாரதர் வந்து வியாசரை சந்திக்கிறார். அப்போ உடனே அவர் என்ன ஏன் இப்படி சோர்ந்திருக்கீங்கும்போது, இந்த மாதிரி நான் எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்தேன், மகாபாரதம் இந்த புராணங்கள் எல்லாம் 18 புராணங்கள் எல்லாம் கொடுத்தேன், ஒருத்தரும் படித்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாராரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த காலத்துலேயே அவர் புலம்புற மாதிரி கதை. அப்போ இந்த காலத்தில் நினச்சி பாருங்களேன். அப்போ எதுக்கு இதெல்லாம் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மகான்கள் வந்து இந்த விஷயத்த ஒரு மூட நம்பிக்கையாக நமக்கு புகுத்த விரும்பல, அதனுடைய தாத்பரியத்தை தத்துவங்களை நமக்கு சொல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா நாம் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நாம் தப்பு தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கீதையை உபதேசிக்கல, அது வேதவியாசரை எழுதுனது தான் பகவத்கீதை. அது கீதை, கிருஷ்ணன் வந்து ஒரு கதாபாத்திரம் அவ்வளவுதான். அதாவது அந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணனுடைய கேரக்டர் கொண்டு வந்து படத்தை உருவாக்குற மாதிரி இங்க வந்து அவர் அழகாக அந்த காலத்தில் அதை உருவாக்கியிருக்கார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்தா ரொம்ப அருமையான விஷயங்களை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானி வேதவியாசர் அப்படின்னா அவர் எப்படி இருந்திருப்பார்னு பாருங்க. வேதவியாசருடைய அந்த பிரகாசம் வந்து சுய அறிவினுடைய வெளிப்பாடு, அருமையாக அவர்கிட்ட பிரகாசிச்சிருக்கு, முழுமையாக பிரகாசிச்சிருக்கு. அதனால தான் அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க முடியும். அதாவது இந்த அறிவு பிரகாசிக்கும் போது நாம் ஏதோ ஒடுங்கிடுவான்னு மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. அறிவு பிரகாசிக்கும் போது தான் அற்புதங்கள் வெளிப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அந்த சுய அறிவுல போய் நின்றுட்டா ஒண்ணுமே இல்லை, டம்மி ஆயிடுறது, சூன்யம் ஆயிடுறது அப்படின்ட்டு இந்த புத்த மதத்தினுடைய டாபிக் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் ஒடுங்கிடுங்க, அப்படியே ஒதுங்கிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி போய் நம்ம ஒதுங்கி ஒடுங்கிறதுக்கான விஷயத்துக்காக நம்ம இந்த முயற்சி எடுக்கல. அது ஏன் வந்து அந்த அறிவை பத்தி அப்படி சொல்றாங்க, அது எதுலையும் சம்மந்தப்படாதது, அசங்கன் அப்படின்னு எதுலையும் சம்மந்தப்படாதது, சங்கமிக்காததுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் படைக்கப்படுறதுனால அது சம்மந்தப்படாம இருக்குது. ஆனா அது இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அருமையான விஷயம் நமக்கு புரிய வந்துட்டா, அதனுடைய இருப்புல தெரியக்கூடிய விஷயத்தை நம்ம எதுக்கு உதாசீனப்படுத்தணும், அதை உபயோகப்படுத்தி பாக்குறதுக்கு தான் இங்க இந்த ஊடகம் வந்திருக்கு, உடம்பும் மனசும். அப்ப அதை கையாண்டு அதை சரியான முறையில நாம வச்சுக்கிட்டோம்னா இந்த படைப்பின் சாராம்சமும் நமக்கு இந்த உடம்பு எடுத்து வந்ததுடைய நோக்கமும் ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் பர்பஸ், அதுக்காக தான் அது இந்த படைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. இத்தனை உடம்புகளை உருவாக்கி அது அதன் மூலமா தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்க ஒரு லீலையை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க பாடமே. அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த இடத்துல இந்த வித்யாரணியுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ருதி யுக்தி அனுபவம், அதாவது ஸ்ருதி யுக்தி அனுபவம், இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பா நமக்கு நடைமுறையில வரணும். இப்ப நம்ம வந்து வேதம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லாமல் படித்தோம்னா அது பயன்படுத்த முடியாது, ஸ்ருதியை வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போ அதை பற்றி படிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் வேணும், அதுதான் ஞானப்பாதை தேவைப்படுது. அப்போ ஸ்ருதி யுக்தி மட்டும் இருந்தால் போதுமானா அது ரெண்டு மட்டும் படிச்சுட்டு ஆனால் எனக்கு அனுபவம் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ வேதம் படித்த பண்டிதர்களும் இருக்கிறாங்க, புத்திசாலித்தனமாக அந்த வேதத்தை வச்சு காசு பண்ணுற கூட்டமும் இருக்குது, அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா வேதமும் தெரியும், அந்த வேதத்தை வச்சு நான் புத்திசாலித்தனமாக வாழவும் தெரியும், ஆனால் இறைவனும் தெரியாது. அப்போ அனுபவம் இல்லை இல்லையா, அப்போ இறை அனுபவம் இல்லாமல் வாழ்றதுமே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால எதுக்காக வேதம், எதுக்காக யுக்தி, எதுக்காக அனுபவம் அப்படிங்கிறதுலையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத இங்கே வித்யாரண்யர் சுட்டி காட்டுறாருங்கிறது இந்த ஸ்லோகத்தின் வழியை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இங்கே தர்க்கத்தை அடிப்படையாக வைத்து பேசுறதுனால அந்த தர்க்கம் வந்து உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு படிக்கட்டு தான், ஆனால் பரமார்த்த உண்மையை முழுமையாக அடைத்து வைக்கின்ற சிறை என்று அதை சொல்ல முடியாது. வேதாந்த சாதகன் தர்க்கத்தை பயன்படுத்துவான், ஆனால் தர்க்கத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இறுதியில் அவனுடைய புத்தி அந்த விசாரத்தின் வாயிலாக அமைதி அடைந்து சாட்சி சைத்தன்யத்தில் நிலை பெற வைப்பதுதான் இந்த சித்திர தீபம் என்ற 6வது அத்தியாயத்தின் மிக அரிய உபதேசம் என்பதாகவே இங்கே பார்க்க முடிகிறது என்று சொல்ல வருது. அப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்ததுல உலகம் அச்சிந்தயமான அமைப்பை கொண்டது, ஆகவே அது ஒரு மாயை. இப்போது மேலும் ஒரு படி முன்னேற போறாரு வித்யாரண்யர். அடுத்த ஒரு படி இன்னும் மேலே கொண்டு போய் இந்த அச்சிந்தயமான உலகத்தை வெளிப்படுத்த அதற்கான ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி ஒரு விதையிலிருந்து வெளிப்படுது, அந்த விதை தான் மாயை அப்படின்னு அருமையாக புரிய வைக்க போறார். ஏனென்றால் மாயா பீஜம், மாயையின் விதை எங்கு அனுபவிக்கப்படுகிறது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்லோகம் 151. அச்சிந்தய ரசனா சக்தி பீஜம் மாயேத்தி நிச்சுனு மாயா பீஜம் ததே வைக்கம் சுசுப்தாவ அனுபூயதே. ஸ்லோகம் 151. இங்க என்ன சொல்றாருன்னா, மனித அறிவின் சிந்தனையால் முழுமையாக பற்றி கொள்ள முடியாத இந்த உலக அமைப்பை வெளிப்படுத்துகின்ற சக்தியின் விதைத்தான் மாயை என்பதை உறுதியாக அறிந்து கொள். அந்த மாயையின் விதை ஒன்றே ஆழ்ந்த உறக்கத்தில் உன்னால் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்ட்டு நம்முடைய காரண சரீரத்தை இங்க சுட்டி காட்டுறார். அப்ப இது ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அச்சிந்தய ரசனா சக்தி பீஜம். அப்ப இங்க வித்யாரண்யர் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கையாளுவதற்கு பார்க்க முடியுது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மாயைக்கு ஒரு மிக துல்லியமான வேதாந்த இலக்கணத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மாயை மாயைனா அது ஒரு இந்திரஜாலம், அது ஒரு தந்திரம், அது புரிந்து கொள்ள முடியாதது, அது வந்து வந்து போகும், தோற்றம் தோன்றி மறையும் அப்படின்னு நம்ம பல விஷயங்களை மாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், உண்மையில் அந்த மாயை என்பது உலகத்தை வெளிப்படுத்துகின்ற அச்சிந்தயமான நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தியின் காரண விதை. அப்ப இந்த காரண விதை என்னன்னா, எப்படி இந்த காரண விதையை நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த உலகம் உண்மையில இருக்கா மாயையான்னு புரியும். அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதாவது நிறைய பேர் பண்ற தப்பை வந்து இந்த இடத்துல திருத்துறாரு வித்யாரண்யர் வந்து திருத்துறாரு. எப்படி திருத்துறாருன்னா, இப்ப இந்த உலகமே மாயை கிடையாதப்பா, உலகம் மாயை அல்ல, உலகத்தை வெளிப்படுத்துகின்ற காரண சக்தி தான் மாயை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இங்க எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. இப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை மாயை என்று பார்க்கிறோம். ஆனா நாம ஏற்கனவே இன்டெரக்டா உங்களுக்கு சொல்லிட்டோம், உலகத்தை மாயைன்னு பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகமே எதுல இருக்கு, உங்க சுய அறிவுல இருக்கு. நீங்க இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நீங்களனா உலகம் இருக்க போறது இல்லை. நீங்க தூங்கினா உலகம் காணாம போயிடுதே, ஆனா நீங்க விழிச்சுக்கிட்டா உலகம் வந்துடுதே. அப்ப வந்த உலகம் வந்து நீங்க இல்லாம வருமா, போன உலகம் நீங்க காணாம போனா போயிடுது. அப்ப என்னவோ ஒண்ணு நடக்குது, அதை புரிஞ்சுக்கிற விட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு உலகமே மாய வாழ்க்கையே மாய அப்படின்னு வளர்கிட்டு இருந்தா அப்ப என்ன புரியுது, ஒன்னும் புரியல, அத்வைத ஞானம் வரவே இல்லை, அடிப்படை அறிவு கூட வளரவே இல்லை. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புரோடா விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டம் நிறையவே இருக்கு. அப்ப இங்க வந்து விஷயம் என்ன அப்படின்னா, வித்யாரண்யர் மாதிரி ஞானிகளை டச் பண்ணணும், அதுக்கு தான் நான் இங்க சொல்றேன். இந்த சாஸ்திர அறிவு இல்லைன்னா நீங்க சாதிக்க முடியாது, கண்டபடி போய் மாட்டிக்குவீங்க, யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறான்ட்டு எதையோ எடுத்துக்கிட்டு அது மாதிரி வாழ்க்கை ஓடிடும். அப்புறம் நீங்கள் திசை மாதிரி போயிடுவீங்க, பாதை மாதிரி போயிடுவீங்க, உங்களுடைய பயணம் வந்து நிறைவாகாது. ஏன்னா நம்ம இலக்கு என்ன, நம்ம பயணத்தின் இலக்கு என்ன, விடுதலை தானே, லிபரேஷன் தானே. இங்கே வந்து நம்ம வந்த வேலையை முடிக்கணும். அது பல பிறவிகளாக நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம், முடிக்க முடியல. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிறவி எடுத்திருப்போம் இல்லை, புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் ஒன்று ரெண்டு பிறவியாக எடுத்து முடித்தோம், ஏகப்பட்ட பிறவி எடுத்துட்டோம். அந்த பிறவியிலையும் என்ன ஒன்று ரெண்டு உடம்பாக எடுத்தது, எத்தனை உடம்பு யாருக்கு தெரியும்? புழுவில் எத்தனை டைப்பாக புழுவாக பிறந்தோமோ, பறவையில் எத்தனை விதமான பறவையாக பிறந்தோமோ, மிருகத்தில் எத்தனை விதமான மிருகமாக பிறந்தோமோ யாருக்கு தெரியும்? அப்போ இது மாதிரி எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்து வந்தோம். ஆனால் அத்தனை பிறவிகள்லாம் அறிய முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை மனித பிறவியில் அறிந்து கொள்ள முடியும் என்பது தான் இந்த மனித உடலின் மகத்துவம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சுட்டி காட்டியிருக்கோம். அப்போ அரிதான மனித உடல் கொண்டு அந்த அறிவை பிரகாசிக்க வைப்பது தான் இங்கு அந்த அறிவின் அருமையான நோக்கம் என்பதையும் புரிய வச்சிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட மனித உடலை பராமரிக்கிறதுனால தான் நீங்கள் அந்த மனித உடலுக்குள்ளேயும் அந்த அறிவை பிரகாசிக்க வைக்க முடியும். அப்போ தான் மகான்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு புரியும்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ பெரிய பெரிய மகான்கள் திருநாவுக்கரசர், திருநான சம்பந்தர், மாணிக்க வாசகர் உடவா நாமெல்லாம் பெரிய ஆளுங்க. ஆனால் அவரே என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை, என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன்னு நாவுக்கரசு பெருமான் பாடுறாருன்னா, அப்போ இந்த உடலை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், முடியாதுல்ல. அப்போ இந்த உடலும் மனசும் அந்த அறிவை அந்த அற்புதத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி தாங்கிறத அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இதனுடைய பெருமையை போட்டுடுறாங்க. ஔவையார்னு சொல்கிறாங்கல்ல, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைக்கான். அப்போ இது மாதிரி மகான்கள் சொல்ற ஒவ்வொன்றையும் கவனிங்க. திருமூலர் சொல்றாரு, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்ட்டு. அப்போ இங்க ஒரு அருமையான டூல் கிடைச்சிருக்கு. அந்த டூல் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான அருமையான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நம்ம சரியா பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா பிறவி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அருமையான இந்த மனித உடல்ல எங்க நீங்க விழிச்சுக்கணும், தூக்கத்திலையா? அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, உலகத்தை வெளிப்படுத்துகின்ற அச்சிந்தயமான அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தியின் ஒரு காரண விதை இருக்கிறது, அதனால் உலகம் மாயை கிடையாது. உலகத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த காரண விதைத்தான் மாயை அப்படின்னு அருமையா சொல்லிட்டாரு. அதுக்கு பேரு பீஜம், விதை அப்படின்ட்டாரு. அப்ப அந்த விதை எப்படி இருக்கு, மரமா இருக்கா? விதை விதையாத்தானே இருக்கும். விதைனா அது அதுக்குள்ள எவ்வளவோ அடங்கி இருக்கும், ஆனால் அது வெளிப்படவில்லை. அப்போ விதைங்கிறது எப்படி இருக்கும், ஒரு சின்ன கடுகு சைஸ்ல இருக்கும், ஆனால் அதுக்குள்ளதான் மிகப்பெரிய ஆலமரமே இருக்குது. ஆனால் அந்த ஆலமரத்தினுடைய பிரம்மாண்டத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அத்தனை இலைகள், அத்தனை கிளைகள், அத்தனை பூக்கள், காய்கள், கனிகள் அப்படின்னு அது விரிஞ்சுக்கிட்டே போகுது, ஆனால் அது விதைக்குள்ள இருக்கு. அப்போ அது மாதிரி இங்க காரண சக்தி இருக்கு, காரண சரீரம். நான் இந்த காரண சரீரத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய டாபிக் பேசியிருப்பேன், அது சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே உங்களுக்கு எல்லாம் உடச்சி கொடுத்துருப்பேன். ரெண்டாவது, நம்ம வந்து எப்படி இந்த ஈஸ்வர சரீரத்துமாகி அந்த காரண சரீரத்தை கண்டுபிடிச்சு நம்ம அழிச்சிக்கணும், இந்த காரண சரீரத்தை அழிக்காம நீங்க பிறவியை கடக்க முடியாதுங்கிற டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த என்னுடைய கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்றவங்க மட்டும் தான் இதெல்லாம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. புரியாதவங்க மீண்டும் அந்த பழைய வகுப்புகள் எல்லாம் கேளுங்க. ஏன்னா இடையிலலாம் வந்துட்டு நீங்க பெருசா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் கிளாஸ்க்கு இடையில வரீங்க, ஆனா அப்போதைக்கு நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு புரியலாம், ஆனா டெப்த் புரியாது. கதை கேட்கற மாதிரி கேட்டு போகணும். இங்க டெப்த் என்னன்னா, காரண சரீரம் நம்ம உடம்பு வந்து எப்படி உருவாகுது, அந்த காரண சரீரத்துல இருந்தா சூக்ஷம சரீரமும் ஸ்தூல சரீரமும் உருவாகுது. சூக்ஷம சரீரம் என்ன, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் உள்ளடக்கியது. ஆனா இந்த ஸ்தூல சரீரம் என்ன, இந்த பௌதிக உடல். அப்ப இங்க ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் ஆகி இது ரிட்டர்ன் போகும். ரிட்டர்ன் போகும்போது எப்படி, இந்த பௌதிக உடல் டேமேஜ் ஆகும். அப்ப இது பஞ்சபூதங்கள்ல கரைஞ்சிடும். பஞ்சபூதங்களில் கரையும் போது மண் பூதத்தோட இந்த உடம்பு கரைஞ்சிடும், காற்று பூதத்தோட உங்களுடைய உள்ள இருக்கிற சுவாசம் கரைஞ்சிடும், நீர் பூதத்தோட உங்கள் ரத்தம் கரைஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சி போன பிறகு இங்கே உடம்பு ஒன்றுத்துக்கு உதவாது. அப்போ உள்ள இருக்கிற சைத்தன்யம் என்ன ஆகும், அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது பிரகாசிக்கிறதான தவிர உள்ளே வந்து போகிறது கிடையாது. சைத்தன்யம் இந்த உடம்புக்குள்ளே வந்துச்சு, அப்புறம் உடனே இந்த உடம்பு போனவுடனே அது வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பாடத்திட்டத்தில் கிடையாது. நம்ம பாடத்திட்டத்தில் சைத்தன்யம் பிரகாசிக்கிற ஒரு கண்ணாடி தான் இந்த உடம்பு. கண்ணாடி உடஞ்சி போயிட்டா பிரகாசம் இருக்காது, அவ்வளவுதான். ஆனால் அதுக்காக அந்த ஒளி இல்லாமல் போயிடுமா? ஒளி எப்போதும் இருக்கு. அந்த ஒளி பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தான் உடஞ்சி போச்சு, கண்ணாடி தான் உடஞ்சி போச்சு. கண்ணாடி நல்லா இருந்தா சூரிய ஒளி பட்டு பிரகாசிக்கும். கண்ணாடி உடஞ்சி போய் தூள் தூளா போய் சம்மந்தம் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக கலந்து போன பிறகு அந்த ஒளியை பிரகாசிக்க முடியாம தன்மையை இழந்துருச்சு அந்த உடல், அவ்வளவுதான். அப்போ இந்த உடலுக்கு அப்புறம் இது உள்ள இருந்து ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துட்டு போகுது, அதுதான் சூக்ஷ்ம சரீரம், அதுதான் மனசு புத்தி வெளியே எடுத்துட்டு போகும், அது பதிவுகளை கொண்டு போகும். ஆனா அந்த பதிவு என்ன, இந்த உடம்புல வாழ்ந்த வாழ்க்கையை தான் பதிவா வச்சிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பல பிறவிகள்ல வாழ்ந்த வாழ்க்கை பதிவுகள் எங்க இருக்கும், காரண சரீரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா. பல பிறவிகளாக சேகரித்து வைக்கப்பட்ட புழுவாய் புல்லாய் மிருகமாய் பாம்பாய் என்னென்ன பிறவி எடுத்தீங்களோ அத்தனை பதிவுகளும் அங்க இருக்கும் காரண சரீரத்துக்குள்ள. அப்ப அந்த காரண சரீரம் யாருது, நம்ம தனிப்பட்ட காரண சரீரத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஈஸ்வர காரண சரீரம், பிரபஞ்ச உடல், காஸ்மிக் பாடி. அப்ப அந்த நிலையில வந்து இப்ப நாம உறங்கும் போது அங்கதான் போறோம். நீங்க நைட்டு தூங்கும் போது நீங்க அவ்யக்த நிலைக்கு போயிடுவீங்க. நீங்க வந்து விழிச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலகம் தெரியும், கொஞ்சம் அறகுறையா இருந்தீங்கன்னா கனவுல வர வேற ஒரு உலகத்தை படைப்பீங்க, அது ஒரு கற்பனை உலகம். அதே இல்லாம நீங்க டோட்டலாவே உங்களை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப நீங்க அந்த அவ்யக்டுக்குள்ள ஒடுங்கிட்டீங்க, அங்க போய் உங்களுக்கு உலகம் உண்டாகாது. எந்த உலகம் உண்டாகாது, இந்த வெளி உலகமும் உண்டாகாது, கனவு உலகமும் உண்டாகாது. ஆனா நீங்க உறங்கிட்டு இருக்கிற அந்த நிலையில உங்களுடைய ஒட்டுமொத்த மனசு வந்து எங்க போய் ஒளிஞ்சுக்குச்சு, அந்த அவ்யக்தத்துக்குள்ள விதைக்குள்ள போய் பூந்துக்குச்சு. இப்ப அந்த விதையிலிருந்து எப்படி மிகப்பெரிய ஆலமரம் வருதோ அது மாதிரி இந்த காரண சரீரத்திலிருந்து தான் மனசு வெளியே வந்து உலகத்தை உண்டு பண்ணுது. அப்ப இங்க உலகம் உண்டாகுவதற்கான உண்மையான பீஜம் மாயை எங்க இருக்கு, வெளி இல்ல. பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா, மாயை வெளி இல்ல, உங்ககிட்டதான் இருக்கு, அதைதான் நீங்க வெளிப்படுத்தி உலகமா பார்த்துட்டு இருக்கீங்க. விதைக்குள்ளதான் மரம் இருக்கு, அந்த விதையிலிருந்து வெளிப்பட்டு தான் மரமா மாறிச்சு, அந்த மரம் மீண்டும் விதைக்குள்ள போய் தான் ஒடுங்க போகுது. அது மாதிரி நீங்களும் வெளியே வந்து உலகத்தை பார்த்துட்டு ஏதோ உலகம் அப்படியே நான் எனக்கு வேற வெளி இருக்குது போல் இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மனசுல வந்தா தான் உலகம் தெரியும், மனசு ஒடுங்கிட்டா உலகம் தெரியலங்கிறத நான் பல முறை சொல்லிட்டேன். அதுதான் அத்வைத வேதாந்தம் ரொம்ப ஆழமா நிரூபிக்குது. அது நம்மளால ஏத்துக்க முடியலங்கிறது காரணம் என்ன, மனம் வந்து அப்டேட் ஆகாததான் காரணம். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்க. இந்த ஒரு ஸ்லோகமே அருமையான ஸ்லோகம். சக்தியின் விதைத்தான் மாயை என்பதை உறுதியாக அறிந்து கொள். அந்த மாயையின் விதை ஒன்றே ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினுடைய சப்ஜெக்டே. அப்ப நீங்க அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க, மாயா பீஜம் ததே வைக்கம், அந்த மாயையின் விதை ஒன்றுதான், பல மாயைகள் கிடையாது. அந்த ஒரே ஒரு காரணத்திலிருந்து பெயர் உருவ வேறுபாடுகளுடன் இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகிறது. சுசுப்தா அனுபூயத்தே, சுசுப்தினா அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே, இந்த ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஆழ்ந்த உறக்கத்திலே உலகம் இல்லவே இல்லை, உடல் உணர்வு கூட இல்லவே இல்லை, மனம் இயங்கவே இல்லை, கனவும் இல்லவே இல்லை. ஆனால் எல்லாம் எப்போது வருது, விழித்த பின் வருகிறது. ஆனால் விழித்த உடனே நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் வந்துருச்சு, அம்மா அப்பா வந்துட்டாங்க, உலகம் வந்துருச்சு, உறவுகள் வந்துருச்சு, பேங்க் பேலன்ஸ் வந்துருச்சு, இன்னும் நம்ம இந்த உலகத்துல வாங்கின கடனும் வந்துருச்சு, எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு நம்மள போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அப்ப என்ன காரணம், விழித்த பிறகு இந்த உலகம் உண்டாகிடுது, ஆனா உறக்கத்துல இந்த உலகம் ஒடுங்கிடுது. அப்ப உண்மையான உறக்கம் எப்போ நடக்கும், மரணத்துக்கு பின்னாடி தானே. ஏன்னா இந்த உறக்கம் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு போயிட்டு திருப்பி திரும்பி வர்ற உறக்கம். ஆனா நிரந்தர உறக்கம் என்பது இந்த உடம்பை விட்டுட்டு வெளியே போகும்போது நிரந்தர உறக்கம். நான் நிரந்தரமா உறங்கிட்டாருங்கன்னு சொல்றாங்கல்ல, நிரந்தரமா தூங்கிட்டாருங்க, இனிமேல் எழுந்திருக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மரணம். அப்ப அந்த உறக்கம் வந்து மீண்டும் அவ்யக்த சரீரம் காரண சரீரத்துக்குள்ள போயிடும். போன பிறகு அடுத்த டேட்டாஸ் என்ன இருக்கு அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு வந்துட வேண்டியதான். இதுதான் இங்க காரண சரீரத்தினுடைய நிலைப்பாடு. அந்த காரண சரீரம் வந்து அனிர்வச்சனீயம், வார்த்தைகளால் விளக்க முடியாது. ரெண்டாவது, அந்த காரண சரீரம் வந்து ஒரு விதை நிலை, வெளிப்படாத நிலை. அது ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறோம், அங்கதான் நம்ம போய் ஒடுங்குறோம், கண்டுபிடிக்க முடியாம தூங்கிட்டு இருக்கோம். அதைத்தான் இங்க வித்யாரண்யர் வந்து மாயா பீஜம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். ஆழ்ந்த உறக்கத்திலே நீங்க அதை அனுபவிக்கிறீர்கள் என்று இந்த ஸ்லோகத்துல நமக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய இந்த விஷயத்தை டாபிக் பேசிட்டேன், அதனால திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லிட்டு என்ன புரியணும், இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்ப நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த காரண சரீரத்துக்குள்ள நம்ம போயிட்ட பிறகு நம்மள என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அதான் ஆழ்ந்த உறக்கம். ஆனா விழிச்சுக்கிட்ட பிறகு நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றேன், கனவு கண்டேன்னு சொல்றேன், எல்லாமே சொல்ல முடியுது. அப்ப அங்க நான் வந்து விழிப்பு நிலையில என்னுடைய அந்த கனவு விஷயங்களை புரிய வருது, நல்லா தூங்கிட்டேங்கன்னு சொல்ல முடியுது. அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்திலையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, நல்லா தூங்கினேங்கிறத விழிச்ச பிறகு சொல்ல முடியுது. கனவு காணும் போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, அது விழிச்ச உடனே சொல்லுது, கனவுல புலி துரத்துச்சு நாய் துரத்துச்சுன்னு சொல்லுது. இப்ப விழிப்பு நிலையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, அது என்ன சொல்லுது, இந்த உலகத்துல பாருங்க நான் கனவுல நாயை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அப்புறம் நான் இரவுல நல்லா தூங்கினேன், ஆழ்ந்த உறக்கம், அருமையா தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லுது. அதையும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. அப்ப விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை, இந்த மூன்று நிலைக்கும் சாட்சியாக ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது, அது அவஸ்தாத்ரய சாட்சி. இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது, அது எது, அதுதான் ஆத்மா, அதுதான் சுய அறிவு, அதுதான் பிரம்மம். அப்ப இங்க நம்ம காரண சரீரத்திலிருந்து அந்த சாட்சி நிலை, அவஸ்தாத்ரய சாட்சி நிலையை உணர்ந்தால் அடுத்த நிலை நமக்குடைய அந்த சுய அறிவு தான் நான் என்று நமக்கு அனுபவம் ஆகும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, மாயை என்பது உலகத்தை வெளிப்படுத்துகின்ற அச்சிந்தய சக்தியின் காரண விதை. உலகம் வெளிப்படுவதற்கு முன்பு அது காரண நிலையில் ஒடுங்கி இருந்தது. அந்த காரண நிலையை ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அனைவருமே அனுபவிக்கின்றோம். ஜீவனின் சுசுப்தி, அவித்யை, பீஜத்தின் அனுபவம் எல்லாம் அங்குதான் நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா நமக்கு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு அஞ்ஞானம். அந்த இடத்துல வந்து விதை வடிவத்துல உள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே நேற்று கிளாஸ்லயே சொன்னேன், ஒரு விதைக்குள்ள இருந்து இந்த என்ன மரம் வரும், அந்த மரத்துல எத்தனை கிளைகள் இருக்கும், எத்தனை இலைகள் இருக்கும், எத்தனை பூக்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா எப்படிங்க சொல்லுவீங்க? விதைக்குள்ள இருக்கு, அந்த விதை வெளியே வந்தாதான் அது எத்தனை கிளையை விடப்போகுது, 4 கிளை விடுமா, 40 கிளை விடுமா நமக்கு தெரியாது, 4000 இலையை விடுமா, 40000 இலையை விடுமா நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் தெரியாம விதையை வச்சுக்கிட்டு விதைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆனா இந்த விதையிலிருந்து தான் விருட்சம் வருதுங்க. அது மாதிரி அந்த அவ்யக்தம்ங்கிற காரண சரீரத்துக்குள்ள இருந்துதான் இந்த உலகம் பிறக்குது. அந்த பிறப்பதற்கான ஒரு ஊடகம் தான் இந்த மனசு உடம்பு. அப்ப அதை தான் இந்த அறிவு யூஸ் பண்ணுது. அப்ப அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாட்சி சைத்தன்யம் மட்டும் எல்லா நிலையிலும் மாறாமல் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த அடிப்படையை நம்ம வச்சுக்கிட்டு இங்க ஆராய்ந்து பார்த்தா மாண்டூக்கிய உபநிடதம் ஒரு அருமையான அந்த சுசுப்தி நிலையை பற்றி விளக்குகிறது. அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுதுன்னா, எத்திர சூப்தோ ந கஞ்சன காமம் காமயத்தேக, ந கஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத் சுசுப்தம் அப்படின்னு அந்த சுசுப்தி நிலை இருக்கு இல்லையா, ஆழ்ந்த உறக்க நிலை, அதை மாண்டூக்கிய உபநிடதம் அருமையா பேசும். நம்ம இதெல்லாம் மாண்டூக்கியோட கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எந்த நிலையில் உறங்கியவன் எந்த ஆசையும் விரும்புவதில்லையோ, எந்த கனவையும் காணுவதில்லையோ, அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அந்த நிலையிலே, சுசுப்தி என்ற நிலையிலே, அது வெறும் அறியாமை மட்டும் அல்ல, காரண நிலை, அது ஒரு அவ்யக்த நிலை அப்படிங்கிறத மாண்டூக்கிய உபநிடதத்துல நம்ம பார்த்தோம். அதே விஷயத்தை எடுத்துதான் இங்க வித்யாரியர் வந்து மாயா பீஜம் என்று இங்க அழைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ரிஷிகள் மகான்கள் எல்லாம் வந்து அந்த வேதத்தை பிரமாணமா வைத்துதான் விளக்கிட்டே வராங்க. இப்ப நம்ம பாடத்திட்டங்களும் வேதத்தை பிரமாணமா வைத்துதான் வகுப்புகள் நடக்கும். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார் வகுப்பும் நம்ம வெளியிருந்து எடுக்கவே மாட்டோம். எல்லாம் வேத பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இங்க வகுப்புகள் போகும். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய மைய செய்தி என்னன்னா, உலகம் என்பது விழிப்பு நிலையில் வெளிப்படுகிறது. கனவிலோ இந்த உலகம் மாறி வேறு ஒரு உலகம் வெளிப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்திலோ 2 உலகங்களும் இல்லாமல் மனமானது ஒடுங்கி விடுகிறது. ஆனால் இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியான ஆத்மா ஒருபோதும் மாறுவதில்லை. ஆகவே சாதகனின் கவனம் இனி உலகத்தின் மீது அல்ல, உலகம் தோன்றி மறைகின்ற காரணத்தையும் அதற்கு சாட்சியான ஆத்மாவையும் நோக்கி திருப்பப்பட வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல செய்கிறார். இந்த ஸ்லோகத்துல வித்யாரியர் அதைத்தான் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை இங்க வித்யாரியர் அழகா புரிய வைக்கிறார். அதுதான் இங்க நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு வந்து எதுவுமே தெரியலன்னாலும், விழிப்பு நிலையில இந்த உலகம், கனவு உலகம், எல்லாம் ஆதாரமான ஒரு சைத்தன்யத்திலே சாட்சியினிடத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன நமக்கு கடைசியா புரிய வச்சுட்டாருன்னா, சுசுப்தியில விழிப்பு உலகமும் கனவு உலகமும் விதையில் ஒடுங்கிய மரத்தை போல லயமடைந்து விட்டன. அதனால் முழு உலக அனுபவத்தின் வாசனைகளும் சம்ஸ்காரங்களும் அந்த காரண நிலையிலேயே ஒடுங்கி இருக்கின்றன. அப்ப இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் காரண சரீரம் மற்றும் அந்த வாசனைகளை பற்றிய அறிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை உபதேசமாக பார்க்க முடிகிறது. அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காரண சரீரம் அப்படிங்கிற ஒரு அவ்யக்த நிலை, விதை போன்ற ஒரு நிலை இருக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே. இப்ப நம்மளாம் அந்த விதையிலிருந்தா வெளிப்பட்டிருக்கோம், அந்த விதைக்கு பேர் தான் காரண சரீரம், அவ்யக்தம். அதுதான் நம்முடைய சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிற சஞ்சித கர்மா, நம்முடைய பல பிறவிகளாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற விசே சுகங்களினுடைய தொகுப்பு. அதுல நாம் காரண சரீரம்ங்கிற அந்த விதையை வந்து நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விதை வந்து முளைக்காது. எப்பயுமே விதை முளைக்கிறதுக்கு அது நல்லா இருந்தா முளைச்சிடும், ஆனா அதை எரிச்சிட்டீங்கன்னா முளைக்காது தானே. இப்ப நடைமுறையில் அப்படித்தானே பண்றாங்க. இப்ப விதைகளை வந்து நம்ம ஏன் தாளிக்கிறோம்? இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும், சில தானியங்கள் வந்து பூச்சி விழாம பாத்துக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த விதையை லைட்டா வறுத்து வச்சிட்டீங்கன்னா பூச்சி விழாது. ஆனா நீங்க அந்த விதையை வறுக்காம அப்படியே வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள திருப்பி பூச்சி விழுந்துடும். ஏன் பூச்சி விழுது? அது உயிருள்ள பொருளாவே இருக்கு, வறுக்கலைன்னா அது சாகாது. அப்ப அதுல இருந்து திருப்பி உயிரணுக்கள் உண்டாகும். ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கிருந்தா உயிர் வருது, அங்கிருந்தா உயிர் வருதெல்லாம் கிடையாது. உயிர் எங்கும் இருக்குது. அதனாலதான் நீங்க டப்பாக்குள்ள போட்டு கடுகு உளுத்தம் பருப்போ துவரம் பருப்போ போட்டு வச்சாலும் உள்ள இருந்து பூச்சி வண்டெல்லாம் வருது. நீங்க டப்பாவை போட்டு மூடி வச்சாலும் வண்டு அதுக்குள்ள எப்படிங்க போச்சு? அப்ப எங்கேயுமே இருக்கு அந்த உயிர், அது எங்கிருந்து வேணா வரும், எந்த உடம்புல வேணா வரும். அதுதான் இந்திரஜாலம், மாயாஜாலம், இந்த உலகத்தின் அதிசயம். அப்ப இந்த உலகத்துல நாம பாக்குற அதிசயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஐத்திரேய உபநிஷத்துல அழகா சொல்லுவாங்க. அதிசயம்னு ஒரு பாட்டு வருதுல்ல ஜீன்ஸுங்கிற படத்துல, ஜீன்ஸுங்கிற ஒரு படத்துல அதிசயம் அதிசயம்னு ஒரு பாட்டு வரும். அது பாட்டு எனக்கு மறந்துருச்சு. அந்த ஒவ்வொன்றும் அதிசயம் அதிசயம்னு இந்த ஏழு அதிசயங்களை பார்த்து பாடுவாங்க. இந்த இதை தாஜ்மஹாலை பார்த்து, சாய் கோபுரத்தை பார்த்து அப்படியே அருமை அருமை அதிசயம்னு பாடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அதிசயமா? மனித உடலே ஒரு அதிசயம். நீ வெளியே பார்க்கறத பார்த்து அதிசயம் அதிசயம்னு ஆச்சரியப்படுறியே, அதை விட அருமையான அதிசயம் இந்த மனித உடல். அப்படிப்பட்ட ஒரு மனித உடலை படைச்சதை அது எப்படி ஒரு அதிசயமா இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அது படைச்சு அந்த படைப்பை வச்சே ஒரு பிரம்மாண்டத்தை படைச்சிருக்கு. அதுலதான் இந்த அதிசயம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆதார பொருள் இதையெல்லாம் உருவாக்குகின்ற, இந்த அதிசயங்களை எல்லாம் உருவாக்குகின்ற ஒரு அதிசயம் இருக்கு. அந்த அதிசயம் தான் பரமன், இருப்பு, பிரம்மம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்? விழிச்சுக்கிட்டா தான் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம அந்த காரண சரீரத்துக்குள்ள ஒடுங்கி அப்படி இப்படியே மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கணும். காரண சரீரத்தை அழிக்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கேட்டு பயன்பெறுங்க. இப்போதைக்கு இந்த காரண சரீரத்துல சுசுப்தியில விதையில ஒடுங்கிய நிலையில இந்த இடத்துல சப்ஜெக்டை நம்ம நிறுத்துவோம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன நம்பர் வந்து 152வது எண் வந்து நாளைக்கு தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.